நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் ஸ்தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே திலையில் திருமூல அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சைன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசிநந்தி தேவர் நற்றால் காசிநந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை திருவண்ணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறமை காக்கவே சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபாஜி பத்திரி சொருப சமாதி அடைந்த நேரம் உயர்வே ஓம் கிரியா பபாஜி நமோ ஓம் சிவாய். இன்று எங்களுக்கு புதன்கிழமை சத்சங்கம் உடமை போல மற்றைய உலகளாவிய சங்கங்களுக்கு வியாழக்கிழமை அதிகாலை பிரம்மமூர்த்த சத்சங்கமாக அமைகின்றது. இன்று உடமை போல் பாபாஜியின் தெய்வீக குரலில் இருந்து ஒரு சில பக்கங்களை நான் எடுத்து படிக்கின்றேன். எல்லோரும் தியான முத்திரை போட்டு அதை உள்வாங்குங்கள். பலவிதமான அற்புதமான விடயங்கள் உங்களுக்கு இன்று அதிலிருந்து கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் 148, 149, 150, 181. தெய்வீக அருளுக்கு மூன்று முக்கிய நிலைகள் உண்டு என்கின்றது வேதாந்தம். முதலாவது கடவுள் வழிபாட்டுக்குரியவராக கருதப்படுதல். இரண்டாவது குரு. மூன்றாவது உள்ளிருக்கும் உண்மையான ஆத்மா. ஆத்மாவை உணர்தல் மூலமாக வாழ்க்கையின் நோக்கம் புரிகின்றது. இவ்வுபதேசம் சங்கரர் எழுதிய தட்சிணாமூர்த்தி வேதாந்தத்தின் உரை பின்வருமாறு கூறப்படுகின்றது. ஆகாயம் போல் எங்கும் பிறந்திருக்கும் தட்சிணாமூர்த்திக்கு வணக்கம். ஈஸ்வரன் குரு ஆத்மா என மூன்று வடிவங்கள் அவருக்கு உண்டு. கடவுளுக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள ஒருமைப்பாட்டை இது எடுத்துச் சொல்கின்றது. அகந்தை உண்மையான ஆத்மா என நம்பப்படும் வரை உண்மையான ஆத்மா மாயையால் மூடப்பட்டிருக்கும். சகஜ சமாதியில் உண்மையான ஆத்மா இயல்பாக அனுபவிக்கப்படுகின்றது. சகஜ சமாதி என்பது அறியாமையில் இருந்தும் பந்தத்தில் இருந்தும் விடுதலை பெறுதல். இதைவிட உயர்ந்த நிலை ஏதுமில்லை. இதுவே நமது இலக்கு ஆகும். உலகை ஆள்பவர் கடவுள், ஆத்மாவே கடவுள். கடவுளுக்குள் மறுபடி பிறக்கும் சீவன்கள் அடக்கம். முத்தியில் விடுதலை பெற்று யாரும் கடவுளாவதில்லை. கடவுளே இதயத்தில் ஆத்மாவாக இருக்கின்றார். ஆத்மாவும் பரம்பொருளும் ஒன்று என்பது விடுதலைப்பட்ட நிலையில் அமையும். அவ்வாறு உணர்ந்தவரே சத்குரு தேவர். சத்குருவும் கடவுளும் ஒன்றே, ஏனெனில் இருவரும் முத்தர்கள். கடவுளே மனித வடிவம் எடுத்து குருவாக வருகின்றார். அவ்வாறு உணர முடியாத சீடனுக்கு முத்தி கிட்டாது. குருவை கடவுளாக ஒப்புக்கொள்ள முடியாமை என்பது முத்திக்கு தடை. முதல் நிலை கடவுள், இரண்டாவது நிலை குரு. தெய்வீக அருள் குருவின் மூலம் வழிபடுகின்றது. கடவுளிடம் தன்னலமற்ற பக்தி கொண்டவனே குருவை சந்திக்க முடியும். கடவுளும் அருளும் ஒன்றே. கடவுளே அருள், கடவுளே அருள், அருளே கடவுள். கடவுளின் இயல்பே அருள்தான். அவரால் அருளின்றி இருக்க முடியாது. அருளும் அவரும் பிரிவின்றி உள்ளனர். வேறுபாடு வெறும் வார்த்தையில் மட்டுமே உண்டு. பல புறவிகளில் கடவுளிடம் பக்தி பண்ணியதன் விளைவாக சீடன் சத்குருவை சந்திக்கின்றான். சத்குருவை சந்தித்த பின் அவரிடம் கொள்ளும் பக்தி காரணமாக சீடன் முன்னேற வேண்டும். சத்குருவிடம் கொள்ளும் பக்தி கடவுளிடம் கொள்ளும் பக்தி. இது பின்வருமாறு உபநிடதத்தில் சொல்லப்படுகின்றது. கடவுளிடம் பக்தி கொள்பவருக்கு வணக்கம், சத்குருவுக்கு வணக்கம். இந்த உண்மையான அனுபவ பூர்வ இந்த உண்மைகள் அனுபவபூர்வமானவை. சத்குருவை பற்றி வேதம் இவ்வாறு கூறுவதால் சத்குரு நம் இதயத்தில் கடவுளாகவும் ஆத்மாவாகவும் இருக்கின்றார் என்பதாகின்றது. குருவை ஆத்மாவாகவே தியானிப்பதால் மறைந்திருக்கும் ஆத்மசக்திகள் செயல்பட்டு முக்தி கிட்டும். குரு உள்ளும் வழியும் இருக்கின்றார். சீடன் ஆத்ம வாழ்வில் அவருக்கு இரு பணிகள் உண்டு. சீடனின் மனதை வெளியிலிருந்து உள்நோக்கி ஆத்மாவுக்கு தள்ளுகின்றார். உள்ளிருந்து மனதை இதயத்திலிருந்து கழுத்து இறுதியில் அது ஆத்மாவில் இழக்கப்படும்படி செய்கின்றார். சத்குரு பாபாஜி தெய்வீக அருளே என்பதை உணரலாம். அவர் வெறும் தத்துவ ஆசிரியர் மட்டுமன்று. எனவே பக்தனின் அதாவது சாதகரின் முயற்சியின்றியே முக்தி நிகழ்கின்றது. பக்தன் செய்ய வேண்டியதெல்லாம் சத்குருவை கடவுளாகவும் ஆத்மாவாகவும் நோக்க வேண்டும். இந்த ஈடுபாடும் பக்தனின் இச்சைக்கு உட்பட்டது. அன்று தெய்வீக அருள் இவ்வாறு சத்குருவாக இரண்டாவது நிலையில் செயல்படுகின்றது. தெய்வீகத்தின் வெளிப்பாடு சத்குருவிடமிருந்தே நிகழ்கின்றது. குருவை விட வாயிலினாலோ பிற வகையிலாலோ சீடன் பெறும் உபதேசம் முன்னர் புனித நூல் பகர்ந்த உபதேசத்தின் பொருத்தமும் பிரமாணமும் கொண்டது. வேத உபதேசமும் குரு உபதேசமும் ஒன்றாகும் போதுதான் அது சிறப்பு பெறுகின்றது. குரு உபதேசத்தை முதல் நிலையிலும் சாத்திர உபதேசத்தை துணை நிலையிலும் கொள்ளுதல் சிறந்தது. சாத்திரம் சொல்லாமல் கருத்தை குரு சொல்லலாம். சாத்திரத்தில் காணப்படும் புரியாத கருத்துக்களுக்கு குரு விளக்கம் சொல்வார். சாத்திரத்தை படித்தே பழக்கப்பட்டவர்கள் சாத்திர நூல்களில் காணப்படும் முரண்பாடுகளை குருவிடம் சொல்லி அவை பற்றிய தெளிவினையும் பெற முடியும். ஜீவன் முக்தர் பற்றிய உயர்ந்த நிலையை எவ்வாறு சத்குரு தெளிவாக்குகின்றார் என்பதற்கு பின்வருவது சான்றாக அமைகின்றது. தெளிவில்லாத அவர் தெளிவாக்குவார் அன்றோ? சாஸ்திரங்களில் ஜீவன் முக்தருக்கு இரு நிலைகள் கூறப்பட்டுள்ளன. அவை சமாதி வியுத்தே என்றழைக்கப்படும். வெளியுலக உணர்வு அற்றது சமாதி. உலகியல் நிலையில் ஈடுபடுவது அற்றது. இந்நிலையில் குரு தம் சீடர்களுக்கான கடமையை ஆற்றுவார். ஜீவன் முக்தரின் நிலை நிர்விகல்ப சமாதி என்று அழைக்கப்படும். இந்நிலையில் அவருக்கு மனம் என்பது இல்லை. உலகம் தெரியாது. குருவுக்குரிய வேலையை அவரால் செய்ய இயலாது. எனவே சமாதி நிலையில் இருந்து சீடருக்காக குரு இறங்கி வர வேண்டும். சமாதி நிலையில் இருக்கும் குருவால் உலகை பார்க்க இயலாது. சீடர்களுக்கு குருவாக செயல்பட முடியாது என்கின்றது பகவத்கீதை. மற்றவருக்கு இரவாகும் போது ஞானி விழித்திருக்கின்றான். மற்றவர்கள் விழித்திருக்கும் போது ஞானிக்கு அது இரவாகின்றது. ஆனால் ஞானியின் கண் எப்போதுமே திறந்தே இருக்கும். இப்போது ஒரு கேள்வி எழுகின்றது. குரு சீடர்களுக்கான தம் கடமையை எவ்வாறு நிறைவேற்றுவார்? அவர் சமாதியில் இருக்கும் போது உலகிற்கு தூங்குபவனாக தெரிகின்றார். எனவே உலகில் செயல்பட முடியாது. சமாதியில் இருந்து வெளிப்பட்டால் ஆத்ம உணர்வு நீங்கி விடுகின்றது. எனவே ஆத்ம உண்மையை நேரடியாக சீடருக்கு உணர்த்த முடியாது. இந்த சந்தேகத்தை பாபாஜியின் பதில் பின்வருமாறு தீர்த்து வைக்கின்றது. ஞானி நிர்விகல்ப சமாதியை அடைந்துவிட்டால் உலகியலில் அவர் பங்கேற்க அவரால் முடியாது என்று கூறப்படுகின்றது. இருப்பினும் சமாதி நிலையிலிருந்து இறங்காமலேயே பாபாஜியால் உலகியலில் பங்கேற்க முடியும் என்று தோன்றுகின்றது. உண்மை என்ன குருதேவா? பாபாஜி பதிலளித்தார், இரண்டுமே உண்மை. ஏனெனில் இரு நிர்விகல்ப சமாதிகள் உண்டு. யோகியின் சமாதி கேவல நிர்விகல்ப சமாதி, ஞானியின் சமாதி சகஜ நிர்விகல்ப சமாதி. கேவல சமாதியில் மனம் தற்காலிகமாக ஆத்ம சைத்தன்யத்தில் ஒடுங்கும். அதை மீண்டும் உலகியல் நிலைக்கு கொண்டு வரலாம். கயிற்றில் கட்டப்பட்ட வாளியை கிணற்றிற்குள் நீரில் மூழ்கச் செய்து அந்த வாளியை அதே கயிற்றால் மீண்டும் மேலே இழுத்தலை போன்றது. உதாரணமாக இது ஞானியின் மனமோ இது ஞானியின் மனமோ ஆறு கடலில் கலப்பதைப் போல ஆத்மாவில் கரைந்து மறைந்துவிடும். எனவே அதனை மீண்டும் உலகியலுக்கு கொண்டு செல்ல முடியாது, கொண்டு வர இயலாது. ஆனால் இந்த சகஜனா ஞானி உலகியலிலிருந்து தானாகவே தன்னை விடுவித்து கொள்ள தடையாகாது. ஆத்ம விழிப்புணர்வுக்கு இது தடை ஆகாது. ஞானியின் மனம் ஆத்மாவில் கரைந்து போலிருந்தாலும் மனத்தில் சிறுபகுதி கடவுளால் செயல்படும். கடவுள் சந்நிதி மாத்திரத்திலேயே இது நிகழும். இது அகந்தையின் செயல்பாடு அன்று. ஞானியின் செயலில் கர்த்திருத்துவம் இல்லை. எனவே அவர் செய்கின்ற செயலுக்கு அவர் காரணம் இல்லை. இவ்வாறு ஞானியின் செயல் குருவின் செயலாக தானாகவே இயல்பாக நடைபெறும். எனவே அவரது உபதேசங்கள் சாத்திர சம்பந்தமானவையே. மேலும் பாபாஜி புன்னகையோடு சொன்னார், சகஜ சமாதி ஒப்புக்கொள்ளப்படாவிட்டால் கீதை போன்ற பழைய சாஸ்திரங்கள் ஏற்புடையவையாக மாட்டா. அவை உண்மையை முழுவதும் உணர்ந்தவர் வாக்குமாக மாட்டா. இதனால் சத்குரு பாபாஜியின் பெருமையும் நமக்கு புரிகின்றது. இவற்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது பாபாஜியின் கடவுளும் வேறல்லர் என்பதே. நானும் என் தந்தையும் ஒன்று, என்னை கண்டவர் என் தந்தையை கண்டவர்கள் என்று இயேசு பெருமான் வார்த்தைகள் குருவின் தெய்வீகத்தோடு ஒத்துப்போகின்றன. எனவே பாபாஜியின் வாழ்க்கையை படிக்கும் போது நாம் தெய்வீகத்தின் செயற்பாட்டை உணர்கின்றோம். பாபாஜி உபதேசித்த கிரியா யோகத்தை பயிற்சி செய்தவர் மூலம் அவரிடம் நாம் கொள்ளும் பக்தி இன்னும் ஆழமாகும். கிரியா யோகம் எல்லா கஷ்டங்களையும் நீக்கும் சிறப்பு திறவுகோல். அவரது அளவற்ற கருணையால் அவர் நம் மீது காட்டும் அன்பால் வாழ்வின் இலக்கை விரைவில் அடைவோம். ஓம் சத் சத் ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்று நான்கு பக்கங்கள் வாசிக்கப்பட்டன. இந்த நான்கு பக்கங்களிலும் மிகவும் அருமையான கருத்துக்கள் இன்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கருத்துக்கள் மிகவும் ஆழமானவை. இந்த கருத்துக்களில் இன்று கொடுக்கப்பட்ட விடயத்தை சாராம்சமாக பார்த்தால் இறைவனையா செய்வது போல மூன்று நிலைகள் உள் இறைவன் இருக்கின்றார். ஒன்று இறைவனாக, மற்றது குருவாக, மற்றது ஆத்மாவாக. ஆகவேதான் ஆத்மாவிலும் இறைவன் இருக்கின்றார் என்று இங்கு வேதாந்த கருத்து சொல்லப்படுகின்றது. இரண்டு சமாதி நிலைகள் சொல்லப்படுகின்றன. ஒரு சமாதியில் அந்த சமாதியில் இருப்பவர்கள் உலகியல் இருக்கும் ஆன்மாக்களுக்கு அவர்கள் தங்களுடைய விடயங்களை செய்யக்கூடிய நிலையில் இருப்பார்கள். மற்றைய சமாதி நிலையில் இருப்பவர்கள் ஞானத்திலிருந்து இருப்பவர்கள் உலகியலில் இயங்க முடியாது. அதற்கு உதாரணங்களும் தரப்பட்டிருக்கின்றன. அதைவிட இன்றைய வாசிப்பில் குரு சீஷியனின் உறவுகளை பற்றி சிறு விளக்கங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த சத்சங்கத்தை மீண்டும் உள்வாங்குங்கள். இதில் பல அரிய கருத்துக்கள் இருக்கின்றது. இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றார். அவருடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை நாங்கள் தொடருவோம். கார்த்திகேயன் ஐயா, ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம,
ஓம் கிரிய பாபாஜி நமோம்,
ஓம் கிரிய பாபாஜி நமோம்,
ஓம் சிவாய நம,
ஓம் சிவாய நம.
வழக்கம் போல் பாபாஜி என்னுடைய குரு வாரத்தில் பாபாஜி தெய்வீக குரலிலிருந்து மகான்மார்கள் எப்படிலாம் சமாதி நிலையில எப்படி இருக்காங்க, சகஜ நிலையில எப்படி இருக்காங்க, உலகில் நிலையில எப்படி இருக்காங்க என்ற ஒரு கருத்துக்களை பாபாஜினுடைய தெய்வீக குரலிலிருந்து நம்ம வந்து அறியப்பட்ட கருத்து, ஒரு சிறப்பான கருத்து. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கலாம்னா சில இடத்துல சந்தேகம் நமக்கு ஏற்படும். அது இயல்பு. சந்தேகம் பிறந்தாதான் நமக்கு உண்மை தெளிவுபடும், உண்மையும் புலப்படும், உண்மையும் தெளிவுபடும். அப்ப இந்த மாதிரிலாம் நம்ம தெரிஞ்சிருக்கக்குள்ள அந்த சந்தேகங்கள் அந்த இடத்துல வந்து அதை நிறைவேற்றி பண்ணும். இதுதான் இறைவனுடைய ஒரு பெரிய செயல்பாடுன்னு சொல்லி சைவ சித்தாந்தத்துல சொல்றாங்க. அவர் சுட்சுமமா செய்யறதுலாம் இதுதான். ஏன்னா இது ஒரு மனிதனை கொண்டு போய் நம்முடைய மன, ஏன்னா இந்த மனம் சார்ந்து நம்ம இருக்கிறதுனால மனசு பல இது சொல்லும். இது இப்படி இருக்கலாமா, அது அப்படி இருக்கலாமா, இது சாத்தியமா, இது பிராக்டிக்கலா, இது லாஜிக்கா, இப்படிலாம் பல ஒரு புள்ளறிவுல நம்மள வந்து விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த குரு வார்த்தை தான் அங்க வந்து நம்மளை தெளிவுபடுத்தும், ஸ்ட்ராங் படுத்தும். மித்த எந்த வார்த்தையும் நம்மளை ஸ்ட்ராங் படுத்த முடியாது. ஏன்னா உலகில் சார்ந்தவன் வந்து ஒரு உலகில் இருக்கிறவன், ஒரு உலகில் இருக்கிறவனுக்கு கருத்து வந்து கேட்கறதுக்கு இன்பமா இருக்கும், மனசுக்கு சாந்தமா இருக்கும். ஆனா செயல்பாட்டுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படி அந்த செயல் செய்து முடி நடந்து முடிஞ்சாலும் அதுக்கு உள்ள கருத்து வந்து எதிரில் உள்ள ஒரு நம்மளுடைய அளவுல இருக்கிறவன் சொல்லக்கூடிய கருத்து வந்து நமக்கு ஒத்து போக முடியாது. ஆனா குரு சொல்றது பின்னாடி நடந்த விஷயத்தையும் சொல்லுவாரு, முன்னாடி நடக்கக்கூடிய விஷயத்தையும் சொல்லுவாரு, இக்காலத்துல நடக்க வேண்டிய விஷயத்தையும் சொல்லுவாரு. அது குருவுக்கு தான் தெரியும். ஆனா அந்த குரு வந்து காட்டிக்க மாட்டாரு. முன்னாடி தெரியுது தெரிஞ்சு இருக்குன்றதையும் காட்டிக்க மாட்டாரு. இப்ப எனக்கு தெரியுன்றதையும் காட்டிக்க மாட்டாரு. நாளைக்கு தெரியற விஷயம் எனக்கு தெரியுன்றதையும் காட்டிக்க மாட்டாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவருடைய மெசேஜ் இறைவன்கிட்டேந்து வர்ற மெசேஜ் மட்டும்தான் அவர் வெளியாக்குவாரு. அவருடைய சொந்த கருத்து வேலை செய்யாது. அந்த வகையில இன்றைக்கு வியாழக்கிழமை குருவாரம், சிறப்பான ஒரு நாள்ல இவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயத்த நம்ம கேட்டு அறிஞ்சதுக்கு பாபாஜிக்கு நன்றி சொல்லி, இதுல உள்ள சகா சாதகருக்கும் நன்றி சொல்லி, இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு எந்த சூழ்நிலையில நமக்கு ஒரு சந்தேகம் வந்தாலும் இப்படி குருநாதர் சொல்லப்பட்டிருக்காருன்றதை தெளிவுபடுத்திக்கிட்டு மேலும் மேலும் சாதனாவை பெருகிக்கிட்டு சைவ சித்தாந்த கருத்தை அடிப்படையா கொண்டுகிட்டு வாழ்க்கையில சிறப்பா வாழ பாபாஜியுடைய பிரார்த்தனை பண்ணி வாழ்வோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம,
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. மிகவும் அற்புதமாக இன்று பாபாஜியின் புத்தகத்தில் வாசித்த பல கருத்துக்களை மிகவும் அருமையாக சுருக்கமாக பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் அழகாக சொல்லியிருக்கின்றீர்கள் கார்த்திகேயா. இதில் இரண்டு விடயம் இங்கு குறிக்கப்பட்ட விடயத்தை மீண்டும் எல்லோருக்கும் கூற விரும்புகின்றேன். கடவுளிடம் தன்னலமற்ற பக்தி கொண்டவனுக்கே குருவை சந்திக்க முடியும். இது நாங்கள் பல அருளாளர்கள் வாழ்க்கையில் பார்த்திருக்கின்றோம். முக்கியமாக மாணிக்கவாசகருடைய வாழ்க்கை, அதே போல எங்களுடைய கடவுள் பக்தி, கடவுளிடம் பக்தி கொள்ளும் போதுதான் எங்களுக்கு குரு கிடைக்கின்றார். ஆனால் இந்த புறப்பில் நாங்கள் முற்புறப்புகளில் செய்த பக்தி மூலமாக அந்த குரு, கடவுளிடமிருந்து வந்த குருவாக பாபாஜி எங்களுக்கு கிடைத்திருக்கின்றார். நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள். அதைவிட இன்னொரு விடயமும் இன்றைய வாசிப்பில் வந்திருக்கின்றது. அது என்னவென்றால், சத்குருவைத்தான் நாங்கள் கடவுளாகவும் ஆன்மாவாகவும் பார்க்க வேண்டும் என்பது இன்னொரு பொருள், சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. ஏனென்றால் இந்த கடவுள் மூன்று நிலைகளில் இருக்கின்றார் என்று இன்றைய வாசிப்பில் பாபாஜி கொடுத்திருக்கின்றார். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தும் அதுதான். ஒன்று கடவுள் நிலை, மற்றது குரு நிலை, மற்றது ஆத்ம நிலை. ஆகவே நாங்கள் கடவுளை இரண்டு நிலை, சத்குருவை இந்த இரண்டு நிலைகளிலும் நாங்கள் பார்க்க வேண்டும். கடவுள் நிலைகளிலும் பார்க்க வேண்டும், எங்களுடைய ஆன்ம நிலையிலும் பார்க்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய ஆன்மாவுடன் கலந்திருப்பவர் குரு. இந்த குரு என்பவர் கடவுளில் இருந்து எங்களுக்கு தரப்பட்டவர் என்பது கருத்து. அதைவிட இன்னொரு வசனமும் நாங்கள் இப்போது போகும் பாதையை பற்றி அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது சூட்சுமமாக. அதாவது குருவின் உபதேசத்தை, அதாவது நாங்கள் இப்போது போகும் சைவ சித்தாந்தத்திலிருந்து வந்த எங்களுடைய கிரியா யோகா பாதையில் செல்கின்றோம். சத்குரு பாபாஜியின் உபதேசத்தின்படி இந்த உபதேசத்தை முதல் நிலையில் நாங்கள் வைத்து இப்போது பயிற்சி செய்கின்றோம். ஆனால் துணை நிலையில் சாஸ்திர நூல்களில் சொல்லப்பட்டவற்றை வைக்க வேண்டும் என்ற கருத்து இங்கு மிகவும் அழகாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த புத்தகத்தை பல தடவை வாசித்திருந்தாலும் இந்த சொல்லை நான் தவறவிட்டேன். இப்போது தெரிகின்றது. முதல் நிலையில் எங்களுடைய பயிற்சி இருந்தாலும் துணை நிலையில் சாஸ்திர நூல்களில் சொல்லப்பட்ட விடயங்களை அறிய வேண்டும் என்று பாபாஜியே கொடுத்திருக்கின்றார் இங்கு ஒரு வசனத்தை. என்ன அற்புதம்! அந்த வழிதான் எங்களுடைய சாதகர்களும் நாங்களும் பயணிக்கின்றோம். அந்த நற்கருத்தை சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து கேள்விகளுக்கு பதில் காண்பதற்கு பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் உங்களை அழைத்துச் செல்கின்றேன். ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ.